மார்க்ஸ் 200. மார்க்ஸும் முதலாளித்துவமும். பேராசிரியர் பிரபாத் பட்நாயக். முதலாளித்துவம் குறித்த புரிதலுக்கு அம்முறைமை குறித்து கார்ல் மார்க்ஸின் 2 ஆழமான பார்வைகள் உதவுவதாய் உள்ளன. அதில் முதலாவது உபரிமதிப்பின் தோற்றம் குறித்ததாகும். சரக்குகளின் உலகத்தில் சரக்குகளின் உடைமையாளர்களுக்கு இடையில், அவர்களில் தொழிலாளர்களும் அடக்கம், நடக்கும் பரிமாற்றங்கள் தன் விருப்போடும் சமநிலையிலும் எவ்வித வஞ்சமும் இன்றி நடந்தேறும் பொழுது எப்படி உபரிமதிப்பு உருவாகிறது? இப்புதிருக்கான விடை உழைப்பிற்கும் உழைப்பு சக்திக்கும் இடையிலான வேறுபாடு குறித்த கார்ல் மார்க்ஸின் கண்டுபிடிப்பில் அடங்கியிருக்கிறது. தொழிலாளர்கள் விற்பது உழைப்பை அல்ல, உழைப்பு சக்தியையே. உழைப்பு சக்தி என்பது அவர்களின் உழைப்பை செலுத்துவதற்கான திறனாகும். அதுவும் சரக்காகிறது. மற்ற சரக்குகளைப் போலவே அதன் மதிப்பும் எவ்வளவு நேரடி மற்றும் மறைமுக உழைப்பு நேரம் அதன் உருவாக்கத்திற்கு செலுத்தப்படுகிறதோ அதற்கு சமமானதாகும். மேற்சொன்ன விஷயத்தில் அது எதை குறிக்கிறதென்றால், ஒரு யூனிட் அளவிற்கு உழைப்பு சக்தியை உற்பத்தி செய்யவும் மறு உற்பத்தி செய்யவும் பிழைப்பு கூடையிலிருந்து எவையெல்லாம் தேவையோ அவற்றை குறிக்கிறது. உழைப்பு சக்தி சரக்கு என்ற வகையில் ஓர் சிறப்பு இயல்பை கொண்டுள்ளது. அதன் பயன்பாடு, அதாவது அதற்காக மெய்யாக செலவிடப்படும் உழைப்பு நேரம், மதிப்பை உருவாக்குகிறது. உழைப்பு சக்தியை கொண்டு உருவாக்க வைக்கப்பட்ட மதிப்பு அதன் உண்மையான மதிப்பை விடவும் அதிகம் என்ற உண்மையில்தான் உபரி மதிப்பின் தோற்றுவாய் அடங்கியுள்ளது. ஆகவே சமமான பரிமாற்றங்களில் கூட, அதாவது எல்லா சரக்குகளும் அதனதன் மதிப்புகளின் அடிப்படையில் பரிமாறிக்கொள்ளப்படும் போதும் உபரி மதிப்பு உருவாகிறது. ஆழமான இப்பார்வை நிறைய விளைவுகளை கொண்டதாக உள்ளது. முதலாவதாக, முதலாளித்துவத்திற்கு இது இரத்தின சுருக்கமான இறுக்கமான இலக்கணத்தை வழங்குகிறது. அதாவது பொதுவான சரக்கு உற்பத்தியை கொண்டதாக, அதில் உழைப்பு சக்தியும் சரக்காக விளங்குகிற முறையாக அது வரையறுக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள், உருப்பொருட்களின் அம்சங்களுக்கும் அதன் தொடர்பான அம்சங்களுக்கும் இடையேயான இருமை, டியூவாலிட்டி, எந்த ஒரு எளிமையான சரக்கு உற்பத்தி பொருளாதாரத்தின் குணாம்சமாக முன்னைவிட ஊடுருவி வெளிப்படுவதாகும். உதாரணமாக, பயன்மதிப்பு, பரிமாற்ற மதிப்பு, உழைப்பின் நிகழ்முறை, மதிப்பு உருவாக்க நிகழ்முறை, உற்பத்தி பொருள், சரக்கு, கண்களுக்கு புலப்படும் உழைப்பு, புலப்படாத உருவமற்ற உழைப்பு போன்றவற்றிற்கு இடையேயானவை. மேலும் பிழைப்பிற்கான ஆதாரம் மாறுகிற மூலதனம், உபரி சரக்கு, உபரி மதிப்பு போன்றவை என இருமை வெளிப்படும் அம்சங்கள் நீள்கின்றன. இரண்டாவதாக, உபரி மதிப்பு இம்முறைமையில் பரிமாற்றங்களின் ஊடாக உருவாவதில்லை, மாறாக உற்பத்தியின் ஊடாகவே உருவாகிறது. முதலாளித்துவ நிறுவனங்கள் சரக்கு உற்பத்தியாளர்கள் என்ற வகையில் ஒருவரோடொருவர் போட்டி போடும்போது அதிக செலவினமுடைய உற்பத்தியாளர்கள் காலப்போக்கில் வெளியேற்றப்படுவார்கள். எனவே புதிய வழிமுறைகள், புதிய உற்பத்தி பொருட்கள் அறிமுகப்படுத்தப்படுவதன் வாயிலாக செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான நிர்பந்தங்கள் ஏற்படுவது இயல்பு. அதாவது தொடர்ச்சியாக உற்பத்தி நிகழ்முறைகளில் புரட்சிகர மாற்றங்களை கொண்டு வருவதாகும். இத்தகைய இடையறாத உந்துதல்தான் முதலாளித்துவத்தை முந்தைய எல்லா உற்பத்தி முறைமைகளிலிருந்தும் வேறுபடுத்தி காட்டுவதாகும். மேலும் இது உற்பத்திக்கான நிகழ்முறையில் இருந்தே உபரி மதிப்பு உருவாகிறது என்ற உண்மையோடு இணைந்ததாகும். மூலதன குவிப்பு நிகழ்வது ஏன்? மூன்றாவதாக, புதிய உற்பத்தி வழிமுறைகளை அறிமுகப்படுத்துவது மூலதன அலகின் அளவை பொறுத்ததாகவே இருப்பதால் பெரிய மூலதனங்களுக்கு கரையேறுகிற வாய்ப்பு அதிகம். சிறிய மூலதனங்கள் விரட்டப்படும். ஆகவே மூலதனத்தின் ஒவ்வொரு அலகும் மூலதன குவிப்பின் வாயிலாக தத்தம் அளவை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. மூலதன குவிப்பு ஏன் நிகழ்கிறது என்பதை சுருக்கமாக சொல்வதானால், இம்முறைமையில் உள்ள போட்டி என்கிற மெய்யான சூழல் காரணமாக மூலதன அலகுகள் ஒவ்வொன்றின் மீதும் ஏற்படுத்துகிற நிர்பந்தமே ஆகும். என்றாலும் கூட, இருப்பை தக்க வைத்து கொள்வதற்கான டார்வினிய போராட்டத்தில் தகுதியுள்ளது பிழைக்கும். மூலதனத்தின் அலகுகள் விடாப்பிடியாக முயன்றாலும் அவற்றில் சில தோல்வியடைவது தவிர்க்க இயலாததாகிறது. காரணம், மூலதனம் மையமாதல் என்கிற நிகழ்முறை அரங்கேறுவதுதான். அதாவது பெரும் மூலதன தொகுதிகள் கால ஓட்டத்தில் உருவாகின்றன. இது இறுதியில் ஏகபோக முதலாளித்துவ உருவாக்கத்திற்கு இட்டு செல்கிறது. வெளிப்படையாக மறைமுகமாக முதலாளிகளுக்கிடையில் விலை நிர்ணய உடன்பாடுகள் ஏற்படுகின்றன. போட்டியை ஒழிப்பதற்கு மாறாக இத்தகைய புதிய வடிவங்கள் தற்போது உருவாகின்றன. நான்காவதாக, முதலாளிகளின் உபரி மதிப்பு அதிகரிப்பு தொடர்வதற்கு உழைப்பு சக்தியின் மதிப்பு எப்பொழுதுமே அது உருவாகக்கூடிய மதிப்பை காட்டிலும் குறைவாகவே இருக்க வேண்டும். இதன் பொருள், இம்முறைமை எப்போதுமே உழைப்பு சக்தியின் போதாமைக்கு ஆளாகக்கூடாது. இது முதலாளிகள் பணிக்கமர்த்துகிற செயல்படு உழைப்பாளர் படைக்கு, ஆக்டிங் ஆர்மி ஆஃப் லேபர், அப்பாற்பட்டு காத்திருக்கும் உழைப்பாளர் படையையும், ரிசர்வ் ஆர்மி ஆஃப் லேபர் வைத்திருக்க வேண்டிய தேவையை உருவாக்குகிறது. இக்காத்திருப்பு படை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? மூலதன குவிப்பின் வாயிலாகவும், சிறு உற்பத்தியை தகர்ப்பதன் வாயிலாகவும், உழைப்பாளர் படைக்கு மக்களை தள்ளிக்கொண்டே இருப்பதன் மூலமே இது உறுதி செய்யப்படுகிறது. காத்திருப்போர் படையின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காத அளவிற்கு செயல்படு உழைப்பாளர் படைக்கு இணைந்து வளரும் பொழுது மூலதன குவிப்பு நடந்திருக்கிறது. அதனால் செல்வ வளர்ச்சி ஒரு முனையில் நிகழ்வதும் மறுமுனையில் வறுமை வளர்வதுமான ஒன்றுக்கொன்று தொடர்புடைய போக்கு ஏற்படுகிறது. ஆங்கில செவ்வியல் பொருளாதார நிபுணர்கள் கூலியின் அளவு பிழைப்புக்கேற்ற மட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்டதற்கான காரணம், அதற்கு அதிகமாக கொடுத்தால் மக்கள் பெருக்கத்தை அதிகமாக்குகிற உந்துதல் அவர்களுக்கு ஏற்படும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த முரணான கருத்தை மார்க்ஸ் மறுதளித்தார். அவர் இக்கருத்தோட்டத்தை அடிப்படையாக கொண்ட மால்தூசியன் கோட்பாட்டை மனிதகுலத்தின் மீதான அவதூறு என்று குறிப்பிட்டார். அதற்கு மாறாக பிழைப்புக்கேற்ற மட்டத்திலேயே கூலியை தேக்கி வைப்பதற்கு நாம் குறிப்பிட்ட சமூக காரணிகளை அவர் முன்வைத்தார். நேர் எதிர் முரண். ஐந்தாவதாக, முதலாளித்துவ முறைமையின் துவக்கமே உற்பத்தியாளர்களை உற்பத்தி கருவிகளிலிருந்து பிரித்து வைப்பதும் உற்பத்தி கருவிகளை சிலர் கைகளில் குவிப்பதுமான நிகழ்முறையை சார்ந்திருந்தது. ஆகவே இரண்டு வகையிலான சரக்கு உடைமையாளர்கள், அதாவது உற்பத்தி கருவிகளையும் பிழைப்பதற்கான வளமையையும் தங்கள் வசம் கொண்டோர் மற்றும் உழைப்பு சக்தியைத் தவிர வேறு எதையும் விற்பதற்கு வாய்ப்பற்றோர் நேருக்கு நேர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டனர். இதனால் அடிப்படையிலான நேர் எதிர் முரண் இம்முறைமையின் செயல்பாட்டில் உருவாகி வந்துள்ளது. ஆறாவதாக, உற்பத்தி நிகழ்முறைகளில் தொடர்ந்து கொண்டுவரப்பட்ட புரட்சிகர மாற்றங்கள் தொழிலாளர் உற்பத்தி திறனை கால ஓட்டத்தில் வளர்த்து வந்துள்ளது. ஆனால் காத்திருக்கும் உழைப்பாளர் படை எப்போதுமே கூலியை மற்ற அம்சங்கள் சமநிலையில் இருப்பதாக கொண்டாலும் வரலாறு நிர்ணயித்துள்ள பிழைப்பதற்கான அளவுகளிலேயே வைத்திருப்பதற்கு வழிவகுக்கிறது. இவ்வரலாறு நிர்ணயித்த அளவுகள் காலப்போக்கில் சிறிது வேண்டுமானால் உயரக்கூடும் என்பதே அதிகபட்ச வாய்ப்பு. கூலி முழுமையாக நுகரப்படத்தக்க அளவிலேயே இருப்பதால், அதுவும் உபரி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குட்பட்ட விகிதத்திலேயே அமைவதால், அது பொருளாதாரத்தில் நுகர்வுக்கான கிராக்கியை உற்பத்தி மதிப்போடு ஒப்பிடுகையில் குறைவாகவே வைத்துள்ளது. உபரி மதிப்பின் நுகரப்படாத பகுதி முழுவதுமே நிலை மற்றும் மாறுகின்ற மூலதனங்களின் அதிகரிப்புகளாக மூலதன குவிப்பிற்கு பயன்பட்டால் மேற்கூறிய கிராக்கி குறைவு பிரச்சினை எழாது என்பது ஜீன் ஃபேப்டிஸ் சே விதி முன்னிறுத்திய வாதமாகும். ஆனால் மூலதன குவிப்பு பண மூலதன அதிகரிப்பு என்ற வடிவத்தை எடுக்கக்கூடும் என்பதால் உற்பத்தி மதிப்பில் உபரி மதிப்பின் பங்கு அதிகரிப்பதோடு அதீத உற்பத்தி சார்ந்த நெருக்கடிகளுக்கு உந்துதல் அளிக்கும். மார்க்ஸ் இம்முறைமைகளுக்குள் எழுகின்ற பல்வேறு வகையிலான நெருக்கடிகள் குறித்த கவனத்தை ஈர்த்துள்ளார். மூலதனத்தின் இயற்கையான உள்ளடக்கத்தில் ஏற்படும் வளர்ச்சி உள்ளிட்டவை, அதாவது நிலை மற்றும் மாறுகிற மூலதனத்திற்கு இடையிலான விகிதம் சம்பந்தமானதும் அதில் அடங்கும். ஆனால் அதீத உற்பத்தி சார்ந்த நெருக்கடிகளுக்கு மார்க்ஸ் அளித்த முக்கியத்துவத்தால், அதாவது முதலாளித்துவத்தின் பணப்பயன்பாட்டு தன்மையும் அது செல்வத்தை சேர்ப்பதற்கான வடிவமாக ஆக்கப்பட்டதுமான காரணிகளால் சே விதியை ஏற்றுக்கொண்ட ஆங்கில செவ்வியல் பொருளாதார அறிஞர்களை விஞ்சியதாக அவரது கண்ணோட்டம் அமைந்தது. 75 ஆண்டுகளுக்கு பின்பாக 1930களில் பெருவீழ்ச்சியை எதிர்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட கீன்சிய புரட்சிக்கு முன் அறிவிப்பாகவும் அது அமைந்தது. வரம்பை கடக்க முடியுமா? முதலாளித்துவ முறைமையின் கீழான சுரண்டலின் தன்மை குறித்து அடிப்படையான பார்வை இது. அதன் சுரண்டல் தன்மையும் அதன் சுய இயக்கத்தின் வாயிலாக முரண்பாடுகளை உருவாக்குவதும் இம்முறைமை குறித்த அடிப்படை குணாம்சம் பற்றிய வரையறுப்போடு இணைக்கப்பட்டன. அதுவே தன்னியல்பு முறைமை, ஸ்பான்டனஸ் சிஸ்டம் என்ற பெயரை பெற்றது. அம்முறைமை பல தனித்தனி அமைப்புகளின் நடவடிக்கைகளின் வாயிலாக செயல்படலாம். ஆனால் அந்த அமைப்புகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இம்முறைமையை நிர்பந்தித்து தீர்மானிக்கிறது. ஆகவே இம்முறைமை அவசியமாகவே தானியங்கியாக, செல்ஃப் டிரிவனாக உள்ளது. இதன் தானியங்கும் தன்மை தனியர்களின் நடவடிக்கைகளின் ஊடாகவே அமைகிறது என்றாலும், அவர்களின் நடவடிக்கைகள் இம்முறைமையின் தர்க்க வரம்புகளுக்கு உட்பட்டே அமையும் என்பது உண்மை. தனியர் எவரேனும் முதலாளித்துவ முறைமையின் வரம்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ளாவிட்டால் அவர் முறைமையின் அவருக்கான இடத்தை இழக்க வேண்டி வந்து ஓரம் கட்டப்படுவார். உதாரணமாக, ஒரு முதலாளி மூலதன குவிப்பை நாடாத பட்சத்தில் அவருக்கு இந்நிலையே ஏற்படும். மொத்தத்தில், தனியர்களின் நடவடிக்கைகள் முதலாளித்துவ முறைமையின் குணாம்சங்களை வெளிப்படுத்தக்கூடிய கீழ்காணும் உள்ளார்ந்த போக்குகளுக்கு வழிவகுக்கும். அதாவது, மூலதனம் மையமாதலை நோக்கிய போக்கு, படர்ந்த சரக்கு மயமாதலை நோக்கிய போக்கு, காத்திருக்கும் உழைப்பாளர் படையை விரிவாக்குகிற மறு உற்பத்தியை நோக்கிய போக்கு, சிறு உற்பத்தியாளர்களிடமிருந்து பறிப்பதை நோக்கிய போக்கு, செல்வ உற்பத்தி ஒரு முனையிலும் வறுமை மறுமுனையிலுமான போக்கு என மேலும் மேலும் மார்க்சின் ஆழம் மிக்க இரண்டாவது பார்வையும் நிறைய ஆழமான விளைவுகளை கொண்டதாக உள்ளது. முதலாளித்துவம் தனிநபர் சுதந்திரத்தை உறுதி செய்வதாக பிரகடனப்படுத்தி கொண்டாலும், அதற்கு மாறாக அனைவரின் அந்நியமாதலை உள்ளடக்கியதாகவே அது உள்ளது. இதில் ஒவ்வொரு பொருளாதார முகவரும் அவரவர் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுமாறு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். முதலாளியே முதலாளித்துவத்தின் கீழ் அந்நியமானவராய் உள்ளார். அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுகிற உரிமை அவருக்கே கிடையாது. எல்லா முதலாளிகளும் டார்வீனிய போட்டிகளில் ஈடுபடுவதால் குறிப்பிட்ட வகைகளிலேயே செயல்படுமாறு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதனால் மார்க்ஸ் முதலாளியை மூலதனத்தின் உருவகம், கேபிட்டல் பர்சானிஃபைட் என்கிறார். மூலதனத்தின் உள்ளார்ந்த போக்குகளின் வழி பயணிப்பதற்கான வாகனமே முதலாளியின் தனிமனித செயல்பாடு ஆகும் என்பதே அவர் குறிப்பாக உணர்த்துவதாகும். தன்னியல்பு இயக்கம். இரண்டாவதாக, இம்முறைமையின் தன்னியல்பான இயக்கம் என்பதன் பொருள் என்ன? இதன் பொருளாதார செயல்பாட்டிலோ அதன் விளை பயனிலோ அரசியல் தலையீட்டின் வாயிலாக மாற்றங்களை கொண்டு வருகிற நெகிழ்வு அதற்கு கிடையாது என்பதே. உண்மையில் முதலாளித்துவ அரசின் வழக்கமான அரசியல் தலையீடு அம்முறைமையின் தன்னியல்பான இயக்கத்தை உறுதி செய்வதற்காகவே அமைகிறது. அதன் உள்ளார்ந்த போக்குகளை விரைவாக்குகிற உந்துதலே அதற்குள் அடங்கியுள்ளது. இருப்பினும், குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தன்னியல்பு இயக்கம் கட்டுப்படுத்தப்படுகிற வாய்ப்பு ஏற்பட்டாலும் அது இம்முறைமையை செயலிழக்கச் செய்கிறது. மேலும், முறைமையை மாற்றுவதற்கான அடுத்த கட்ட தலையீடுகளை கோருவது அல்லது அரசின் முதல் தலையீட்டை திரும்ப பெற்று தன்னியல்பு தன்மைக்கு மீட்பது ஆகிய முடிவுகளுக்கு செல்கிறது. சோசலிசத்திற்கான நியாயம் குறிப்பாக முதலாளித்துவ முறைமையின் தன்னியல்பு காரணமாகவே எழுகிறது. முதலாளித்துவ முறைமை சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக நிலைக்கத்தக்கதாக உள்வாங்கக்கூடிய அளவிற்கு வளைந்து கொடுக்குமா? மேலும் மனிதம் நிறைந்ததாக, மேலும் தொழிலாளர்களிடம் நட்பு பாராட்டுவதாக, மேலும் சமூக பொறுப்புடையதாக, மேலும் சமநிலை நோக்குடையதாக, மேலும் நலம் பேணத்தக்கதாக அது தன்னை திருத்திக் கொள்வதாக இருந்தால் சோசியலிச ஒழுங்கு நோக்கிய மாற்றத்திற்கான வாதங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் இருக்காது. ஆனால் இம்முறைமையின் தன்னியல்பு இதை வளைந்து கொடுக்க விடாது. எந்த ஒரு குறிப்பிடத்தக்க சீர்திருத்தத்திற்கும் வாய்ப்புகளை தராது. சேமநல முதலாளித்துவம் என்பது நிலைக்கத்தக்க கருதுகோளாக அமையாத வகையில் முரண்களை அது உருவாக்கும். ஆகவேதான் இம்முறைமையை விஞ்சிய ஒன்றை நாட வேண்டியுள்ளது. சோசலிசம் வேறுபடுவது எதில்? அதே நேரத்தில், சோசலிசம் என்பது முற்றிலும் மாறான தன்னியல்பு அற்ற ஒழுங்கு உடையதாகும். முதலாளித்துவத்திற்கும் சோசலிசத்திற்குமான வேறுபாடு பிந்தையதில் உற்பத்தி கருவிகளின் உடைமை சமூகத்தின் சார்பாக அரசின் வசம் இருக்கும் என்பது மட்டுமல்ல. அரசு நிறுவனங்களே சந்தையில் ஒன்றுக்கெதிராய் ஒன்று என முதலாளித்துவ நிறுவனங்கள் போன்று போட்டி போட்டால் அது முதலாளித்துவ அராஜகத்தையே மறு உற்பத்தி செய்யும். அதில் நெருக்கடிகள், வேலையின்மை மற்றும் முதலாளித்துவத்தின் உள்ளார்ந்த போக்குகளும் வெளிப்படும். இவ்விரண்டிற்குமான வேறுபாடு சோசலிசத்தின் கீழ் வருமானங்கள் நன்கு பகிரப்படும் என்பதோடு சுருங்கிவிடாது. ஏனெனில் காத்திருக்கும் உழைப்பாளர் படையை நாம் அனுமதிப்போமே ஆனால் இவ்வருமான பகிர்வு காலப்போக்கில் பின்னுக்கு போய்விடும். ஆகவே இவ்விரு முறைமைகளுக்கான வேறுபாடு எதில் அடங்கியிருக்கிறது எனில், சோசலிசம் தனது உள்ளார்ந்த பொருளியல் இயல்புகளால் உந்தப்படுவதில்லை என்பதிலும், உழைப்பாளி மக்கள் தங்களின் பொருளாதார தலையெழுத்தை மாற்றுகின்ற கடப்பாட்டை கூட்டு அரசியல் தலையீட்டின் வாயிலாக ஈடேற்ற முடியும் என்பதிலும் ஆகும். ஆனால் எல்லா தனியர்களும் தனது தர்க்க நெறிகளுக்குட்பட்டே செயல்பட வேண்டும் என்று முதலாளித்துவத்தால் நிர்பந்தம் செய்யப்படுகிற பொழுது சோசலிசம் எப்படி மலர முடியும்? மார்க்சின் பதில் இதுதான். முதலாளித்துவம் போட்டியை, பிரிவினையை, அந்நியமாதலை தொழிலாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அதே வேளையில் அது அவர்களின் கூடுகைகள் வாயிலாக கரங்களை கோர்க்கவும் வழிவகுக்கிறது. இது முதலாளித்துவம் தனது உள்ளார்ந்த தர்க்கத்தை செயலாக்கும் போது ஏற்படும்
இம்முறிவு இந்த முறைமைக்கு வெளியே இருந்து மொழியப்படுகிற கோட்பாட்டு ரீதியான புரிதலால் வலுப்படுத்தப்படுகிறது. அதாவது, புறம் சார்ந்த அறிவு கண்ணோட்டம் சோசலிசத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. மார்க்சியத்திற்கும் தாராளவாதத்திற்குமான அடிப்படை வேறுபாடு என்னவெனில், பிந்தையது தனிநபர் சுதந்திரம் மீதே தனது அழுத்தத்தை கொடுக்கிறது. அத்தனிநபர் சுதந்திரம் அரசாலோ, சில தனிநபர்களாலோ, சில குழுக்களாலோ கட்டுப்படுத்தப்படுகின்றன என்றும், முதலாளித்துவ முறைமை அதை கட்டுப்படுத்துவதில்லை என்றும் அது கருதுகிறது. காரணம், அது எல்லா பொருளாதார உறவுகளும் தன் விருப்பத்தோடே பின்னப்படுகின்றன என்று கருதுவதும், தனியர்கள் பொருளாதார உறவுகளுக்குள் நுழைவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்பதை ஏற்க மறுப்பதுமே ஆகும். விடுதலைக்கான முன்நிபந்தனை. பொருளாதார முறைமை மீது நிர்பந்தம் என்று கார்ல் மார்க்ஸ் காண்பிக்கின்ற வெளிச்சம், தனிப்பட்ட திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் மீது அது விதிக்கிற வரையறைகளோடு சுருங்கிவிடக்கூடியது அல்ல. மாறாக, தனியர்கள் சிக்கியுள்ள வலையான முதலாளித்துவ முறைமையின் உள்ளார்ந்த போக்குகளால் அது இயக்கப்படுகிறது என்பதே ஆகும். எனவே தனிநபர் சுதந்திரம் என்பது முதலாளித்துவத்தின் கீழ் கைவசமாகக்கூடியது அல்ல. அதை கைவசமாக்குவதற்கு முதலாளித்துவ சமூகம் கடக்கப்பட வேண்டும், சோசலிச சமூகத்திற்கு மாற வேண்டும். அச்சமூகமே இத்தகைய உள்ளார்ந்த போக்குகளில் இருந்து விடுதலை பெற்றதாக இருக்கும். முதலாளித்துவத்தின் உள்ளார்ந்த போக்குகள் மேலும் நமக்கு விளக்குவது என்னவெனில், எல்லோருக்குமான விடுதலை, சாதியம், பாலினம், இனம் மற்ற ஒடுக்குமுறைகள் ஆகிய அனைத்திலிருந்தும் விடுதலை என்பதும் இச்சமூக மாற்றத்தின் வாயிலாகவே பெறப்படும் என்பதும் ஆகும். சோசலிசம் என்பது அனைத்து வகையிலான ஒடுக்குமுறைகளுக்கும் முடிவுகட்ட தேவையான நிபந்தனையாகும். மூலதனம் நூலில் முதலாளித்துவம் குறித்து மார்க்ஸ் செய்துள்ள ஆய்வு முதலாளித்துவ முறைமை குறித்ததாகவே உள்ளது. இதை சுற்றியிருக்கும் முதலாளித்துவத்திற்கு முந்தைய உற்பத்தி முறைமைகளுடனான ஊடாட்டம் பற்றியெல்லாம் அவற்றிற்கான முக்கியத்துவம் இருந்தும் அவரால் விவாதிக்கப்படவில்லை. இது வினோதமானதுதான். ஏனெனில் மார்க்ஸ் மூலதனம் நூலை உருவாக்கி கொண்டிருந்த போதே இந்தியாவின் மீதான பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தின் தாக்கங்கள் குறித்தும் விரிவான வாசிப்போடு நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் இதழில் தொடர் கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தார். அவர் ஏகாதிபத்தியத்தை தனது ஆய்வில் இணைக்கவில்லை. காரணம், அவரின் கவனம் முழுக்க மேற்கு ஐரோப்பாவில் தொழிலாளி வர்க்க புரட்சி நடத்துவதில் குவிந்திருந்ததும், அத்தகைய புரட்சி விரைவான சாத்தியம் என்றும் கருதியதுமே ஆகும். ஆனால் அவர் வாழ்க்கையின் பிந்தைய ஆண்டுகளில் உலகின் பிற பகுதிகள் நோக்கி தனது கவனத்தை திருப்பினார். மேற்கு ஐரோப்பிய புரட்சிக்கான வாய்ப்புகள் குறைந்ததும் அதற்கு காரணம். இறப்பிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நரோத்னிக் பொருளாதார நிபுணரான என்.எஃப். டேனியல்சன்னுக்கு எழுதிய கடிதத்தில் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு உபரி பெருமளவு மடைமாற்றம் செய்யப்படுவதை பற்றி பேசியுள்ளார். துவக்கமே முடிவல்ல. முதலாளித்துவம் குறித்த மார்க்சின் ஆய்வை துவக்கப்புள்ளியாகவே கருத வேண்டுமே ஒழிய, அத்தகைய ஆய்வின் இறுதியானதல்ல என்பதே சுருக்கமாக கூற வேண்டியதாகும். ஏகாதிபத்தியம் குறித்த ஆய்வினை இணைத்து மார்க்சின் ஆய்வை செழுமை செய்ததும், பிந்தைய நிகழ்ச்சிகளையும் இணைத்து அதை வளர்த்தெடுப்பதுமான இரு கடமைகளும் அவருக்கு பின்வந்த மார்க்சிய ஆசிரியர்களின் தோள்களில் விழுந்துள்ளன. லெனின் இதையே செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய நிரப்புதல்களை செய்யும் பொழுது முதலாளித்துவம் குறித்த மார்க்சின் பல அடிப்படை பார்வைகள் இன்னும் கூர்மையாக நிரூபிக்கப்படும். உதாரணமாக, முதலாளித்துவம் தன்னை சுற்றியுள்ள சிறு உற்பத்தி பொருளாதாரத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து அதனை சீரழித்து அதனை சார்ந்த உற்பத்தியாளர்களை முதலாளித்துவத்தின் செயல்படு உழைப்பாளர் படையில் உள்வாங்காமல் தூக்கி எறிகிறது. இது முதலாளித்துவ முறைமை ஒரு முனையில் செல்வத்தையும் மறுமுனையில் வறுமையையும் உருவாக்குகிறது என்கிற மார்க்சின் பார்வைக்கு மேலும் வலு கூட்டுகிறது. உண்மையில் மார்க்சின் முன்கணிப்பை மறுத்து இத்தகைய பாகுபாடு முதலாளித்துவம் முதலில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஏற்படவில்லை என்று பேசுபவர்கள் முதலாளித்துவத்திற்கும் அதனை சுற்றியுள்ள உலகத்திற்குமான இயங்கியல் உறவை காண மறுக்கிறார்கள் என்பதே உண்மை. மார்க்சின் பார்வைகள் அவரின் மூல எழுத்துக்களையும் கடந்து ஆய்வுக்குள்ளாகும்போதுதான் உண்மையில் மேலும் வலுப்படுகின்றன. மார்க்சின் புரட்சிகர திட்டத்திற்கும் பொருந்துகின்ற உண்மை இது. முதலாளித்துவத்தின் முழுமையை ஏகாதிபத்தியத்தையும் உள்ளடக்கி நாம் காணும்போதுதான் புரட்சிக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மிகவும் அதிகமாகின்றன. வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் தொழிலாளர் வர்க்க புரட்சியை பற்றி மட்டும் நாம் பேசாமல் முதலாளித்துவ வளர்ச்சி குன்றிய நாடுகளிலும் தொழிலாளர் விவசாயிகள் கூட்டணியின் அடிப்படையில் ஜனநாயக புரட்சியை சோசலிசம் நோக்கிய கட்டமாக வகுத்தெடுக்க முடிந்துள்ளது. தொழிலாளர் விவசாயி ஒற்றுமை என்ற கருதுகோளை லெனின் முன்வைத்ததற்கான பின்புலமாக நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான புரட்சியை தாமதமாக தான் அடியெடுத்து வைத்த நாடுகளில் முதலாளித்துவத்தால் நிறைவேற்ற முடியாத இயலாமையே இருக்கின்றது. மேலும் சிறு உற்பத்தியாளர்கள் பொருளாதாரத்தை ஆக்கிரமித்து அவர்களை கையறு நிலைக்கு தள்ளி தற்கொலைகளுக்கு கூட வழிவகுக்கிற சூழல் இன்றைய நவீன உலகமய யுகத்திலும் நிலவுகிறது என்பதோடு புரட்சியை முன்னெடுத்து செல்வதற்கான நியாயத்திற்கு அது மேலும் வலுக்கூட்டுகிறது. தமிழில் கா. சாமிநாதன்.